திருப்பிக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில், ஆதியாகமம் 4வது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிங்க.
நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையா? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படி படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வா என்றார்.
இன்னைக்கு உலகத்திலே நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு சொல்லி சொன்னா, உலகத்திலே இருக்கிற ஜனங்கள் அவர்கள் செய்த பாவத்திற்கு பரிகாரம் தேடுகிற ஒரு காலத்திலே நாம் நிற்கிறோம் என்பதை தவிர்க்க முடியாது. இன்றைக்கு பாவம் செய்தவர்கள் பாவத்துக்கு மருந்து தேடுகிற காலத்திலே நாம் இருக்கிறோம். பாவம் செய்த ஜனம் எப்படியாவது என்னுடைய பாவம் என்னை விட்டு அகன்று போக வேண்டும், எப்படியாவது என் பாவம் என்னுடைய வாழ்க்கையை விட்டு, என் குடும்பத்தை விட்டு, என் சந்ததியை விட்டு அகன்று போக வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்ட ஜனம் அங்கும் எங்குமாக அலைந்து திரிகிறதை நாம் கவனிக்க முடியும். பாவத்திற்கு மருந்து இருக்கிறதா? நான் செய்த பாவத்திற்கு மருந்து இருக்கிறதா? உலகத்திலே இருக்கிற ஏராளமான ஜனக்கூட்டம் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? எப்படியாவது என் பாவம் என்னை விட்டு அகன்று போக வேண்டும். இன்றைக்கு அநேகர் சில பெரிய நன்மைகளை செய்கிறார்கள். மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறது நிமித்தம் நான் செய்த பாவம் என்னை விட்டு அகன்று போக முடியாது. அது மனத்திருப்திக்கு செயல்படுத்துகிற ஒரு காரியம். நல்லா இருக்கும், நாலு பேருக்கு நான் உதவி செய்கிறேன், என் பாவம் என்னை விட்டு அகன்றுவிடும் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் அது உண்மை அல்ல, அது சத்தியம் அல்ல. இந்த பூமியிலே ஏராளமான நல்லவர்கள் இருக்கிறார்கள். இந்த பூமியில ஏராளமாய் நன்மை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதனாலே நான் செய்த பாவம் என்னை விட்டு நீங்கிவிடும் என்று சொல்லி அர்த்தம் அல்ல. அப்படி என்று சொல்லி சொன்னால் எல்லாரும் பாவம் செய்து நன்மையை செய்துவிட்டு போய்விடலாம். தேவனுக்கு முன்பாக சட்ட புத்தகங்கள் தேவையில்லை. அது மனத்திருத்திக்கும் மற்றவர்களுக்கு முன்பாகவும் செயல்படுத்துகிற ஒரு காரியம். மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்கிறது அல்லாவிட்டால் மற்றவர்களுக்கு நாம் நன்மையை செய்ய சொல்லி அது ஒரு தேவ சாயல்ல ஒரு காரியமாக இருக்கிறபடினால் நாம் அதை செய்யலாம். ஆனால் அதன் நிமித்தம் என்னுடைய பாவம் என்னை விட்டு அகன்று போகிறது என்று அர்த்தம் அல்ல. இன்றைக்கு அநேகர் உலகத்திலே பலி செலுத்துகிறார்கள், பலிகளை கொண்டு போய் கொடுக்கிறார்கள். என்னமாவது செய்து என்னுடைய பாவத்தை என்னுடைய குடும்பத்தில் இருந்து அகற்றிவிடுங்கள். அநேக நம்பிக்கைக்கு ஊரியவரிடத்திலே கடந்து சென்று நாம் என்ன செய்கிறோம்? என்னுடைய பாவம் எப்படியாவது என்னை விட்டு அகன்று போக வேண்டும், என் குடும்பத்தில் இருந்து பாவம் அகன்று போக வேண்டும் என்று சொல்லி ஜனக்கூட்டம் அங்கும் இங்குமாக அலைந்து திரிகிறார்கள். நீ நன்மை செய்கிறது நிமித்தமாக உன்னை விட்டும் உன் சந்ததியை விட்டும் பாவம் அகன்றே அகன்று போகாது. இதுதான் உண்மை. ஒருவேளை சொல்லுகிறது நிமித்தம் உன்னை நீ ஏமாற்றிக் கொள்ளலாம், ஆனால் அதுல உண்மை கிடையாது. அப்படின்னு சொன்னால் எல்லாரும் நன்மை செய்து விட்டு போய்விடலாமே, அது ஒரு நீதி இல்லாத தன்மை அல்லவா? அப்படி அந்த காரியம் சரிப்படுமே ஆனால் வேதங்கள் நமக்கு தேவையல்ல, சட்டங்கள் நமக்கு தேவையல்ல, தேவ வார்த்தைகள் நமக்கு தேவையல்ல. நான் செய்கிறதை செய்துவிட்டு நாலு பேருக்கு சாப்பாடு போட்டு விட்டு போயிட்டா என்னுடைய பாவம் கழிந்து விடுமா? உன் பாவம் என் பாவம் என்னை விட்டு அகலுவதற்கு நாம் என்ன செய்கிறோம்? பாவி பரலோகத்துக்குள்ளே வர முடியாது. பாவிக்கு பரலோகத்திலே சம்பந்தம் இல்லை. ஒரு பாவி பரலோகத்திலே கடந்து செல்ல முடியாது. எந்த சமயத்தை எடுத்து பார்த்தாலும் பாவிகள் பரலோகத்திலே நுழைவது கிடையாது. ஆனால் நன்மைகள் செய்கிறது நிமித்தமாக உன் பாவம் உன்னை விட்டு கடந்து செல்வதும் கிடையாது. இது என்னை நான் ஏமாற்றிக் கொள்ளுகிற காரியம், உன்னை நீ ஏமாற்றிக் கொள்ளுகிறான். ஐயா, இந்த உலகத்திலே எத்தனை ஜனக்கூட்டம் ஏமாற்றப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் தெரியுமா? சொந்த அறிவில கூட தாங்கள் சிந்திக்கிறது இல்லை. நம்பிக்கையின் அடிப்படையிலே நம்மளை அலையாட அங்கும் இங்குமாக அலைந்து திரிய வைக்கிறது. என்ன நம்பிக்கையின் அடிப்படை? சொந்த புத்தியிலே யோசிக்கிறது கிடையாது. இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும் ஐயா? நீ நன்மை செய்கிறது நிமித்தம் உன் பாவம் உன்னை விட்டு அகலாது. இன்றைக்கு அநேகர் ஜனக்கூட்டம் என்ன செய்கிறார்கள்? முதியோர் செய்த சாபம் என்னுடைய குடும்பத்திலே வந்து என்னை தாக்குகிறது. உனக்கு தாக்குறது என்று தெரிகிற அறிவு நீ செய்கிற காரியத்திலே இல்லாம இருக்கிறது. உன் குடும்பத்திலே, உன் பிள்ளைகளிலே, உன் சந்ததியிலே சாபம் கட்டுக்கள் உன்னை தாக்குறது. அது அந்த இருக்கிற அறிவு, நீ அதற்கு பதிலாக அது உன்னை விட்டு நீங்க வேண்டும் என்று சொல்லி நீ செயல்படுத்தப்படுகிற அந்த காரியத்தில் இல்லையே. பரதாபத்துக்குரிய நிலைமை இந்த உலகம் போகிற போக்கு பரதாபத்துக்குரிய நிலைமை அல்லவா? நீ நன்மை செய்கிறது நிமித்தம் உன் பாவம் உன்னை விட்டு அகலாது. அது உன்னை நீ ஏமாற்றிக் கொள்ளுகிற காரியம். இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், பாவம் உன்னை என்னை அது தொடர்ந்து பிடிக்கும், அது தொடர்ந்து பிடிக்கும். ஐயா, பிறந்த பிள்ளைகள், பிறந்து வளர்கிற பிள்ளைகள் 25-30 வயதுல எதிர்பாத காரியம் வந்து நம்மளை தோண்டுகிறது, நம்மளை தாக்குகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், அநேக முதியவர்கள் என்ன தெரியுமா சொல்லுவார்கள்? இது முதியோர் செய்த பாவம். அந்த அறிவு எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனால் இந்த பாவம், அந்த கட்டு, அந்த காரியம் உன்னை விட்டு என்னை விட்டு எப்படி அகற்றப்பட வேண்டும் என்ற அந்த அறிவு அவர்களுக்கு இல்லையே. என்ன செய்கிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள்? போ ஆலயத்துக்கு போ, அங்கே இருக்கிறவர்களுக்கு 4 நன்மை செய், அங்க போ, அவர்களுக்கு 2 காணிக்கு போடு, இல்லாட்ட காசு கொஞ்சம் போடு, அங்க போ, அங்க இருக்கிறவங்களுக்கு உதவி செய், இதனால உன் பாவம் உன்னை விட்டு கலந்து போய்விடும் என்று சொல்லி அவர்களையும் ஏமாற்றி, உன்னையும் ஏமாற்றி, எல்லாரையும் ஏமாற்றுற காலத்துக்குள்ளே நீ கடந்து கொண்டு இருக்கிறார். பாவத்தோடு விளையாடாதிருங்கள். பாவம் என்றது எய்ட்ஸை போன்றது, அதற்கு மருந்து கிடையாது. அதுக்கு மருந்து இந்த உலகத்தில் நீங்க பிடிக்கவும் மாட்டீங்க, கண்டுகொள்ளவும் மாட்டீங்க. பாவத்துக்கு பரிகாரம் தேவனிடத்தில் மாத்திரம்தான் இருக்கிறது. தெய்வத்தினிடத்தில் மாத்திரம்தான் உன் பாவத்திற்கும் என் பாவத்திற்கும் மருந்து இருக்கிறதே அழிய, நீ நம்பி இருக்கிறோன் பக்கத்தில் இருக்கும் இடத்திலே மருந்து எடுக்க முடியாது. என்ன தெரியுமா, இன்றைக்கு இந்த காலகட்டத்திலே உன் வயசு, என் வயசு, உங்கள் வயசுக்கு பாவத்தை குறித்த கருத்தனை இல்லாமல் இருக்கலாம். பாவத்தை குறித்து என்ன அப்படி என்று சொல்லி தமாஷாக கதைத்துட்டு போகலாம். ஆனால் இந்த பாவத்திற்கும் உனக்கும் தேவனுக்கும் நடுவிலே நிற்கிற ஒரு நாள் வரும். உனக்கு அந்த நாள் ஒருவேளை இன்றைக்கு இல்லாமல் இருக்கலாம். அந்த நாள் உனக்கு கொடுக்கப்பட்டே ஆகும். அந்த நாள் வந்தேதான் ஆகும். அந்த நாளில் நீ செய்த பாவத்திற்கு நீ பதில் கொடுக்க வேண்டும். நீ செய்த பாவத்திற்கு நீ பதில் கொடுக்க வேண்டும். பாவத்திலே சின்ன பாவம் கிடையாது, பாவத்திலே பெரிய பாவம் கிடையாது. பாவம் தராசில போட்டு நிறுக்கப்பட்டு நியாயம் தீர்க்கப்படுகிறது இல்லை. பாவம் பாவமே, பாவம் பாவமே. ஆகினாலே உன் பாவத்தை நீக்குவதற்கு நீ என்ன செய்கிறாய்? இதுவரைக்கும் அநேகர் இதை குறித்து யோசிச்சுக்கவே மாட்டேங்க. எனக்கு தெரியும், உங்கள் வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஓட்டங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைகள், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை நிமித்தம் நாம என்ன இந்த காரியங்களை குறித்து நாம் யோசிக்கிறது கிடையாது. ஆனால் இன்னைக்கு உனக்கு ஒரு சந்தர்ப்பம் இந்த நாளில் என்ன தெரியுமா? நீ செய்த பாவத்திற்கு, உன் முதியோர் செய்த பாவத்திற்கும் முந்தினோர் செய்த பாவத்திற்கும் நீ என்ன செய்திருக்கிறாய்? வேதம் சொல்லுகிறது, பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும், இது மாற்ற முடியாது. இதை மாற்ற முடியாது. முந்தினவர்கள் செய்த பாவமாய் இருக்கலாம், உன்னுடைய முதியோர்கள் செய்த பாவமாய் இருக்கலாம், காலங்கள் கடக்கலாம் தம்பி, ஆனா பாவம் உன்னை தொடர்ந்து பிடித்துத்தான் ஆடும். அதை முறிக்க, அதை நிறுத்த நீ மருந்து தேடுவ. அநேகர் மன நிம்மதிக்கு நாலு வார்த்தைகள் சொல்லுவார்கள். இன்னைக்கு எங்களை பார்த்து போகிற வார்த்தைகள் சிலது ஆச்சரியமாயிருக்கு, எனக்கு ஆச்சரியமாயிருக்கிறது இல்லையா? உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்காத படிக்கு நீ தேவனோடு உன்னுடைய உறவை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். தெய்வத்தோடு உன்னுடைய தொடர்பை நீ சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவனோடு உறவாட திரும்ப கற்றுக்கொள்ள வேண்டும். பிரச்சனைகள், சூழ்நிலைகள், உபத்திரவங்கள் வருகிற பொழுது தெய்வத்தை விட்டு நாம் விலகிக்கொள்ள பார்க்கிறோம் இல்லையா? விலகினோடு அப்படியே ஓடிக்கொள்ள பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பாவமான காரியங்களை நாம் நிவிர்த்தி செய்கிறது கிடையாது, நாம் அதை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுகிறது கிடையாது, நாம் அதை சரிப்படுத்திக் கொள்வது கிடையாது. நீ செய்கிற பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். உன் முதியோர் செய்த பாவம் அது உன்னை தொடர்ந்து பிடிக்கும். ஒருவேளை நான் சொல்லலாம், அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லையே. இன்றைக்கு நீ முறிப்பாயான்னு சொன்னால் உன் பிள்ளைகளை உன்னுடைய பாவம் தொடர்ந்து பிடிக்காமல் இருக்கும். இல்லைன்னு சொல்லிச்சுன்னா எல்லாம் சேர்த்து உன் சந்ததியை பாவம் தொடர்ந்து பிடித்துக் கொண்டே இருக்கும். இந்தியாவிலே பாவத்துக்கும் கட்டுக்கும் குறைவே கிடையாது. எல்லா விதமான கட்டுக்களும் கட்டி குடும்பங்களை சின்னாபின்னமாக்கப்படுகிற ஒரு தேசம். மந்திரவாதிகளுக்கு குறைவில்லை, கட்டுக்களுக்கு குறைவில்லை, தீய காரியங்களுக்கு குறைவில்லை. தேசமும் குடும்பமும் சின்னாபின்னமாக்கப்படுகிறது இல்லையா? கட்டுக்களை அவிழ்க்க யாரால் முடியும்? கட்டுக்களை அவிழ்க்க யாரால் முடியும்? ஐயா, மந்திரங்கள் செயல்படுத்தப்பட்டு குடும்பங்கள் தாக்கப்பட்டு குடும்பங்கள் சின்னாபின்னமாக்கப்பட்டு சாபங்கள் குடும்பங்களிலே இறங்கி இருக்கிற இந்த கட்டை மனிதனாயிருக்கிற உன்னாலையும் என்னாலையும் அவிழ்க்க முடியுமா? 25 வருஷத்துக்கு முதல்ல சொல்லி இருந்தால் அன்னைக்கு இருந்த அறிவுக்கு நாம நம்பலாம், ஆனா இன்றைக்கு இருக்கிற அறிவுக்கு நம்ப முடியாது. இன்றைக்கும் நாம் அதை கண்டுபிடிக்கலன்னு சொல்லிச்சுனா என்னையா செய்கிறது? உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்காத படிக்கு இந்த நாளை நிறுத்திக்கொள். இல்லையோ உன்னுடைய பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். அடுத்த வசனத்தை வாசிங்க, 5வது வசனத்தை வாசிக்கணும், 7-8 வாசிங்க.
காயின் தன் சகோதரனாய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயலில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான்.
பாவம் என்றது தேவனுக்கு விரோதமானது உண்டு. தேவன் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்தை பார்க்காதவர் என்று சொல்லு. அவர் பாவத்தை பார்ப்பது கிடையாது. அவர் மகா பரிசுத்தர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இல்லையா? இந்த 4வது அதிகாரத்திலே ஒரு பெரிய ஒரு சம்பவமே நடக்கிறது இல்லையா? பெரிய ஒரு பாவமான காரியம் நடக்கிற பொழுது தேவன் வந்து கேட்கிறார், இந்த சகோதரன் எங்கே என்று சொன்ன உடனே அங்கே சகோதரர் சொல்லுகிறார், நான் அவருக்கு காவலாளியோ, நான் அவருக்கு பாதுகாப்பாளியா என்று சொல். இன்றைக்கு உனக்கும் எனக்கும் நாம் ஒருவருக்கு ஒருவர் பாதுகாப்பாளராய் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த 4வது அதிகாரத்தில் இருக்கிற ஒரு சம்பவமாகும். நாம் மற்றவர்களை ஏனோ தானோ என்று சொல்லி தள்ளிவிட முடியாது. உன்னை ஏனோ தானோ என்று சொல்லி சைட்ல நிறுத்திவிட முடியாது. நீ பாவம் செய்து அழிந்து போய்விடக் கூடாது என்று சொல்லி போய்விடக் கூடாது என்பதற்காகவே இந்த நாளிலே இந்த வார்த்தைகள். உன் பாவத்தை இந்த நாளிலே நிறுத்து. அது என்ன காரியமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி நிறுத்து. இல்லை என்று சொல்லிச்சினால் அது உன்னை தொடர்ந்து பிடிக்கும். எண்ணாகமம் 32வது அதிகாரம் 23rd verse.
நீங்கள் போய் இப்படி செய்யாமற் போனால் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தவளாய் இருப்பீர்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாக அறியுங்கள்.
நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளின்படி செய்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தைகளின்படி நாம் நடந்து கொள்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்று சொல்லி சொன்னால் உங்களுடைய பாவம் என்ன செய்யுமா? அது உங்களை தொடர்ந்து பிடிக்கும். கீழ்ப்படியாமை பெரிய ஒரு பாவம் வேதத்தில் தெரியுமா? கீழ்ப்படியாமல் இருப்பது வேதத்தில் பெரிய ஒரு பாவம். தேவ வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது, தேவனுடைய சமூகத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது தேவனுக்கு முன்பாக பெரிய ஒரு பாவம். அது நீங்கள் அப்படி செய்யாமல் போவீர்களே ஆனால் அது உங்களை என்ன செய்யும்? தொடர்ந்து பிடிக்குமா? தொடர்ந்து பிடிக்கும். ஆதியாகமம் 4:7 சொல்லுகிறது, அது வாசல்படியில் எப்படியா காத்திருக்கிறது. உங்களுடைய பாவம் என்ன செய்கிறது? வாசல்படியில காத்திருக்கிறது. நான் யோசிச்சேன், காத்திருந்தாலும் பரவாயில்லை, அது என்ன செய்யுதா? தொடர்ந்து பிடிக்குது. காத்திருந்தாலும் பரவாயில்லை, அது நம்மளோடு உறவாடி வருகிறது இல்லையா? காத்திருக்கிறது வந்து எவ்வளவு எவ்வளவு நல்ல ஒரு வேலை செய்கிறது இல்லையா? பாவம் மனிதர்கள் கூட காத்திருக்க மாட்டாங்க. எங்களுக்காண்டு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவங்களுடைய பொறுமையை எல்லாம் கழிஞ்சி எல்லாம் போயிடும் இல்லையா? ஆனா பாவம் என்ன செய்யுது தெரியுமா? வீட்டுக்கு இருந்து எப்பொழுது இவர் வருவாருன்னு சொல்லி வெளியில வெயிட் பண்ணி கொண்டே இருக்கு. இந்த கால் துரைக்கிற துண்டு போட்டிருக்காங்க பாருங்க, அதுல வந்து காலில் துரைச்சி போட்டு உள்ளுக்கு வருவோம். அப்ப தூசெல்லாம் அதுல கொட்டு, திருப்பி வழிய போய்க்கு என்ன செய்வோம்? அந்த தூசில உள்ளே கொண்டு வெளிய போவோம். வெளியில போய்க்கல யாராவது கால் தட்டிட்டு போறோமா? இல்லை இல்லையா? இதே மாதிரி தான் பாவம் என்ன செய்கிறது? வெளியில வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறது. நீ எப்ப வெளியே வருவா? உன்னோடு நான் உறவாடுவேன். பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும், தொடர்ந்து பிடிக்கும். பல காலங்கள் ஆகலாம், பல வருஷங்கள் ஆகலாம், பாவத்துக்குரிய சரியான வழி நீ கண்டுபிடிக்கலன்னு சொல்லி சொன்னா அது உன்னை தொடர்ந்து பிடித்துத்தான். அது உனக்காவடி காத்திருக்கிறது. நீ செய்த தவறு, நான் செய்த தவறு, நீ செய்த பாவம், நான் செய்த பாவம், அது உனக்கா எனக்கா என்ன செய்கிறது? காத்திருக்கிறது. சங்கீதம் 51 திருப்பிக்கணும். சங்கீதம் 51 3:4-5 வாசி.
என் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரை ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கனை நடப்பித்தேன். நீ பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீ நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள்.
என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தால் அதற்கு முன்பாக ஒரு வசனம் என்ன தெரியுமா செய்யுது? நான் செய்த பாவம் அது என் கண்களுக்கு முன்பாக என்ன செய்யுதா? நிற்கிறது. ஒருவரும் சொல்லாதங்க, நீ உன் மனச்சாட்சி அறிய செய்த பிழை உன்னை உன் கண்களுக்கு முன்பாக வரவில்லை சொல். அது உன்னை விட்டு போகாது, அது என்ன இடத்துல போகாது. நீ செய்த அநியாயம், நீ செய்த அக்கிரமம், நீ செய்த பாவம் உன் கண்களுக்கு முன்பாக வந்து நின்று கொண்டே இருக்கும். ஐயா எங்க போறது? பக்தருடைய கண்களுக்கு முன்பாகவா போய் நிற்கும்? நீ செய்த பிழை, நான் செய்த பிழை, நீ செய்த அநியாயம், நான் செய்த அநியாயம் என் கண்களுக்கு முன்பாகத்தான் நிற்கும். வேற எங்க போய் நிற்கிறது? தாவீது ராஜா யார் தெரியுமா? சமஸ்த இஸ்ரவேலருக்கும் பெரிய ராஜாவாயிருந்த அந்த ராஜா தேவ சமூகத்திலிருந்து என்ன தெரியுமா சொல்லுகிறாரு? நான் செய்த பாவம் இருக்க ஆண்டவரே, அது என் கண்களுக்கு முன்பாக நிற்கிறதப்பா. கண்ண மூடினாலும் கண்ணுக்குள்ள நிற்குது, கண்ணை திறந்தாலும் கண்ணுக்குள்ள நிற்குது. வேற எங்கதான் போறது அந்த பாவம்? நீதானே அதை செய்தார். ஒரு மனிதன் பிறக்கிற பொழுதே அவன் பாவியாக பிறக்கிறான். இதை யாரும் தவிர்க்க முடியாது. நான் நீதிமான் என்று சொல்லி இந்த உலகத்தில் எவனும் சொல்லவும் முடியாது. தாவீது ராஜா சொல்லுகிறார், நான் செய்த பாவம் என் கண்களுக்கு முன்பாக நிற்கிறது ஆண்டவரே, நான் செய்த அநியாயங்கள் என் கண்களுக்கு முன்பாக வருகிறது ஆண்டவரே, என்னால நித்திரை கொள்ள முடியலப்பா, என்னால தூங்க முடியல ஆண்டவரே. எப்படி நித்திரை வரும், எப்படி தூக்கம் வரும்? நீ செய்த காரியங்கள் உன் தெய்வத்துக்கு முன்பாக சரிப்படுத்தும் வரைக்கும் உனக்கு சமாதானம் இருக்கவே இருக்க, உனக்கு சந்தோஷம் கிடைக்கவே கிடையாது. அப்படி என்று சொல்லி சொன்னால் தேவன் நீதியற்றவராய் மாறுவார். நீ செய்த பாவம் உன் கண்களுக்கு முன்பாக நிற்கும் வரைக்கும் தேவனுடைய வாழ்க்கையில எதையும் செய்ய முடியாது. நித்திரை வரையில்னு சொல்லி தெய்வத்தில் நீ கேட்கலாம், தேவன் உனக்கு எதுவும் செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? நீ செய்த பாவம் உனக்கு முன்பாக மாத்திரமல்ல, உன் தேவனுக்கு முன்பாகவும் உன்னையும் அவரையும் பொறித்து வைத்திருக்கிறது என்பதை மறந்துவிடாது. எரேமியா 30 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியா 30 அதிகாரம் 14 வசனத்தை வாசிங்கள். எரேமியா 30:14.
உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள், அவர்கள் உன்னை தேடார்கள், திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் உன் பாவங்கள் பலத்து போனதின் நிமித்தமும் சத்துரு ஒட்டும் வண்ணமாகவும் கொடியவன் தண்டிக்கிற வண்ணமாகவும் நான் உன்னை
தண்டித்தேன்.
உன் நொறுங்குதலினாலும் உன் வேதனை மீறினாலும் உன் கூக்குரல் விடுவானேன், திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் பலத்து போன உன் பாவங்கள் நிமித்தம் இப்படி உனக்கு செய்தேன்,
இப்படி உனக்கு செய்தேன். 14 வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, உன் நேசர் யாவரும் உன்னை கைவிட்டார். இன்றைக்கு உன்னுடைய பாவத்தினுடைய பிரதிபலம் என்ன விட்டா, அந்த பாவத்தினுடைய அருமை புரியாது. எல்லாராலும் கைவிடப்பட்டு நம்பிக்கையே இல்லாத நேரத்தில் தேவன் கூட தண்டிக்கிற அளவுக்கு உன்னிடத்திலே வருவார். உன்னுடைய பாவம் தேவனுடைய இஸ்ரவேல் பழைய பாட்டிலே பார்க்கிறோம், இவருடைய பாவம் என்னுடைய சமூகத்துக்கு வந்து எட்டு சொல்லி ஒரு இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். உன்னுடைய பாவம் தேவனுடைய சமூகத்தில் போய் எட்டாத படிச்சு அதை நிறுத்திக்கொள், அதை நிறுத்திக்கொள், அதை நிறுத்திக்கொள். தேவன் இறங்கி வந்து உன்னை நியாயம் விசாரிக்காத படிக்கு, உன்னை தண்டியாத படிக்கு உன் பாவ வாழ்க்கையை நிறுத்திக்கொள். பாவத்தை குறித்து பிரசங்கம் எல்லாருக்கும் பிடிக்காதது. நீ செய்கிறது பிழை என்று சொல்லி போதிக்கிற போதகங்கள் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளாதப்படாதது ஒன்று. நீ செய்கிறது சரியில்லை என்று சொல்லி பிரசங்கிக்கப்படுகிற பிரசங்கங்களை விரும்புகிறீர்கள் எல்லாரும் கிடையாது. ஆனால் இந்த வார்த்தைகள் உன்னை பரலோகத்திலே கொண்டு செல்லலாம். இந்த வார்த்தைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம். அதனாலே நான் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? உன் பாவத்தில் இருந்து உன்னை திருப்பிக்கொள். இல்லைன்னு சொல்லிச்சுன்னா தேவன் உன்னை தண்டிப்பா, ஆண்டவர் உன்னை தண்டிப்பா, என் தேவன் உன்னை தண்டிப்பா. அவர் பாவத்திற்கு இடம் கொடுக்கிறவர் அல்ல. இன்னைக்கு நோடு சேர்ந்து இருந்து உன் வாழ்க்கையில விளையாடுகிறவர்கள் நாளைக்கு உன்னோடு இருக்க மாட்டார்கள், உன்னோடு கூட வர மாட்டார்கள். தேவனுக்கு முன்பாக பெரிய ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? இவ்வளவு பேருக்கு கொமனாக பிரசங்கம் பண்ணிடலாம், ஆனால் தேவனுக்கு முன்பாக நீ மாத்திரம்தான் நிற்க. வேற யாரும் அது உனக்கு பதில் சொல்ல முடியாது. என்ன மட்டத்தில் பார்க்கிறோம், நீ செய்த காரியங்களே உனக்கு எதிராக சாட்சி கொடுக்கலாம். நீ செய்த அநியாயம், நீ செய்த அக்கிரமம், நீ செய்த பாவம் உனக்கு எதிராக என்ன செய்கிறது? சாட்சி கொடுக்கிறது. பக்கத்தில் இருக்கிறவருடைய சாட்சி எங்க தேவை கிடையாது, தேவையே இல்லை. அதே வந்து நிக்கும். பாவம் வந்து சொல்லு இப்படி இப்படி இவர் செய்தார். பாவம் கூட உண்மை சொல்லுது, மனுஷனா பிறந்த நீ உண்மை சொல்றீங்க. பாவம் கூட தேவனுக்கு முன்பாக வந்து இப்படி இப்படித்தான் செய்தான்னு சொல்லி உண்மை சொல்ல போகுது. ஆனா தேவனை அறிந்து தேவனுக்குள்ளே வாழுகிற வாழுகிற நீ நானும் என்ன செய்கிறோம், உண்மை பேசாம போயிட்டு இல்லையா, உண்மை பேசுகிறதுல தவறி போயிடுற இல்லையா. பாவம் உன் வாசல் படியிலே காத்திருக்கு, உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். ஐயா உன்னை மாத்திரம் தொடர்ந்து பிடிச்சாலும் பரவாயில்லை, உன் பிள்ளைகளையும் தொடர்ந்து பிடிக்கும். உன் பிள்ளைகளை மாத்திரம் தொடர்ந்து பிடித்தாலும் பரவாயில்லை, அது உன் சந்ததியை பிடிக்கும். இதுக்கெல்லாம் தேவனுக்கு முன்பாக நீ பதில் கொடுக்க உனக்கு தைரியம் இருக்கும் என்று சொல்லி சொன்னார். உன் பாவத்தை தொடர்ந்து செய், நீ செய்து கொண்டு இருக்கிற இந்த காரியத்தை நீ தொடர்ந்து செய். ஆச்சரியம் என்ன தெரியுமா, அநேகர் போய் பாவத்துக்கு பரிகாரம் தேடுகிறதுக்கு போவாங்க, ஆனா இந்த பாவத்தை நான் நிறுத்தணும் என்று சொல்லி யாரும் போறது கிடையாது. தெரியுமா, இதில இருந்து நான் செய்யற பாவத்தை நிறுத்துறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு யாரும் போறது கிடையாது. எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டா என் தரத்திரம் என்னை விட்டு போக முடியும் சொல்லி கேட்கறதுக்கு தான் அறிவு இருக்குது இந்த நாள் உலகத்திலே வாழுகிற ஜனங்களுக்கு. பரிதாபம், நீ எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டாலும் உன் வாழ்க்கை அழுகிறது அழுகிறது தான். நீ உன் பாவத்தை நிறுத்தும் வரைக்கும், நீ உன் வாழ்க்கையிலே ஒரு பொங்கு வைக்கும் வரைக்கும் எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டாலும் உன் பாவத்தை உன்னை விட்டு எடுக்கவே எடுக்க முடியாது. தேவன் இறங்கி வராதபடிக்கு தெரியுமா, தேவன் சொல்றார் உங்களுடைய பாவம் ரெண்டு சமூகத்தில் எட்டிட்டு அதனால இறங்கி வந்தேன். தேவன் இறங்கி வந்து உன்னுடைய வாழ்க்கையை இங்கே விசாரிக்காத படிக்கு உன் பாவத்துக்கு ஒரு பொங்கு வரும், காணும். இதுவரைக்கும் செய்தது காணும். ஐயா நீங்க யாரும் என்ன நமக்கு எல்லாம் நீங்க நீங்க யாரும் எனக்கு என்ன பசாடன்னு முகமுடி போட்டுக்கொண்டு வந்து யாரும் கதையாதீங்க. நீ செய்த பாவம் உன்னை இரவுல உன்னை தூங்க முடியாது, தூங்க விடாது, இதுதான் உண்மை. நீ செய்கிற பாவம் உன்னுடைய மனச்சாட்சி என்ன செய்யும், உன்னை சும்மா இருக்க விடாது, இதுதான் உண்மை. ஆனா எங்க போய் பாவத்துக்கு மருந்து எடுக்கிறது? ஜோவான் 8வது அதிகாரம், ஜோவான் 8வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க.
இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன், ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தை நான் திரும்ப சொல்றேன். என்ன தெரியுமா, நீ செய்கிற பாவம் உன்னாலே நிறுத்தப்படாத வண்ணத்திலே அந்த பாவத்திற்கு நீ அடிமையாயிருக்கிறாய். அடிமைக்கு சுயாதீனம் கிடையாது, அடிமை சுயாதீனம் கிடையாது. ஆண்டவர் என்ன செய்கிறார், நீ சொல்லுகிறார், நீ செய்கிற பாவத்திற்கு நீ அடிமையாயிருக்கிறாய். அடிமையை விடுவிப்பதற்கு ஒருவர் தேவை. அடிமை தன்னைத்தான் விடுவிக்க முடியாது, அடிமை தன்னைத்தான் விடுவிக்க முடியாது. அடிமையை விடுவிப்பதற்கு ஒருவர் தேவை. புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், கட்டப்பட்ட கழுதையை அவிழ்ப்பதற்கும் ஒருவர் தேவைப்பட்டதாக இருந்தது. உன் பாவத்திலே மாண்டு கொண்டு இருக்கிற வாழ்க்கையில இருந்து நீ வெளியே வருவதற்கு ஒருவர் உனக்கு தேவை, அவர்தான் உன் ஆண்டவர். நீயாக உன் பாவத்தில் ஐயா இத்தனை வருஷமாக வாழுகிறாய், இன்னமும் பாவத்தில் இருந்து நீ வெளியே வரலன்னு சொல்லிச்சுன்னா எப்ப வரப்போகிறாய்? உன் பாவத்தில் இருந்து, உன் அநியாய வாழ்க்கையில இருந்து, உன் அக்கிரம வாழ்க்கையில இருந்து, உன் சந்ததியாக உன் மீது விழுந்த அந்த கட்டுக்கள் அந்த பாவத்தில் இருந்து நீ வெளியே வரணும் சொல்லிச்சுன்னா ஒருவர் உனக்கு அதிலே உதவி செய்யும். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்றேன், அது உங்களை தொடர்ந்து பிடிக்கும். நீங்கள் அதுக்கு அடிமைகளாக இருக்கு. இன்னைக்கு குடிக்கிறவர்கள் நீங்க போய் பாத்தீங்கன்னு சொல்லிட்டு இதுல இருந்து கதை இங்க அண்ணன் நீங்க குடியாதீங்க இல்ல இன்றைக்கே விடுறேன் இன்றைக்கு இன்றைல இருந்து குடிக்க மாட்டேன். நீங்க நினைக்கிறீங்களா அவர் குடிக்காம வருவார் நடத்தினார்? ஏன் தெரியுமா? அதான் அடிமை, அதான் அதுக்கு அடிமை. அதற்கே அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துட்டாங்க, அதுக்கே கொடுத்தாங்க. இதுல இருந்து அந்த மனிதனை வழியை கொண்டு வரணும்னு சொல்லிச்சுன்னா தெய்வம் அவனுக்கு உதவி செய்யும், தெய்வம் அவனுக்கு உதவி செய்யும். இதுதான் அடிமைத்தனம். அதுக்குள்ள மாண்டு கொள்ளுகிறது இல்லைன்னு சொல்லிச்சுன்னா என்ன மடி வச்சுன்னா அக்கோல் குடிக்கிறவங்க சில பேருக்கு அது வந்து அவனோட ரத்தத்தோடு என்ன செய்திருமோ கலந்துடும், அதை புரிக்கவே முடியாது. ரத்தத்திலிருந்து அக்கோலை புரிக்க மனதனால முடியாது. அதை புரிக்கிறன்னு சொல்லிச்சுன்னா தெய்வம் தான் வரும். அப்படின்னா புடிச்சிட்டு போயிடலாம். இன்னைக்கு எத்தனையோ கேஸ் என்ன தெரியுமா, ரத்தத்தோடு அக்கோல் போய் சேர்ந்தது நிமித்தமாக காப்பாற்றவே முடியாது. அந்த மனிதனை காப்பாற்றுன்னு சொல்லிச்சுன்னா தெய்வம் தான் இறங்கி வரும். காலங்கள் கடந்து செல்வதற்கு முன்பதாகவும் உன் நேரங்கள் குறுகி போவதற்கு முன்பதாகவும் உன் வாழ்க்கையிலே திருப்பத்தை உருவாக்கு, உன் வாழ்க்கையிலே திருப்பத்தை உருவாக்கு. எல்லாவிட்டால் தேவன் இறங்கி வருவார், உன்னை நியாயப்படுத்துவார். தேவன் உன்னை தண்டிக்க இறங்கி வருவார் சொல்லி முன்னுக்கு ரெண்டு வார்த்தைகளுக்கு முதல்ல நாங்கள் பார்த்தோம் இல்லையா. நீதிமொழிகள் 28:13 வாசிங்க. நீதிமொழிகள் 28:13.
தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுவனோ இரக்கம் பெறுவான்.
தன் பாவங்களை மறைக்கிறவன் அவன் ஒரு நாளும் வாழ மாட்டான். வாழ நினைக்கலாம், வாழ துடிக்கலாம், வாழ முயற்சி எடுக்கலாம், ஆனால் நீ வாழ மாட்டான். ஏன் தெரியுமா? நீ பாவத்தை மறைக்கிற ஒரு மனுஷன், நீ அநியாயத்தை மறைத்து போடுகிற ஒரு மனுஷன், அதனாலே நீ வாழ முடியாது. நீ வாழ வேண்டுமா? தேவனிடத்திலே உன் பாவத்தை அறிக்கை செய், உன் அநியாயத்தை தேவனிடத்திலே அறிக்கை செய். இன்னைக்கு ஏராளமான மனிதர்கள் இருக்கிறார்கள் பாவத்தை என்னத்தை அறிக்கை செய்ய சொல்லி, இல்லாமட்டா செய்ததை எனக்கு சொல்லி. என்னால உன் பாவத்தை மன்னிக்க கூடிய அந்த அதிகாரம் எனக்கு இருக்குன்னு சொல்லிச்சுன்னா நீ என்னட்ட வந்து சொல்ல, என் பாவத்தைய மன்னிக்கிறதுக்கு நான் ஆண்டவரை தேடி போறேன், அப்புறம் உன் பாவத்தை நான் எப்படியா மன்னிக்கிறது? ஞானமில்லாத ஜனக்கூட்டம் இல்லையா? என் பாவத்திற்கே பரிகாரம் நான் தர்றேன், அப்புறம் எப்படியா உன் பாவத்திற்கு நான் பரிகாரம் தர்றேன்? உன்னையும் ஏமாத்தி, என்னையும் ஏமாத்தி, என்னையும் ஏமாத்தி, உன்னையும் ஏமாத்தி, ஏயா எல்லாரையும் ஏமாத்துவான். உன் பாவத்திற்கு பரிகாரத்தை தேடி, அது தெய்வத்திடத்திலே மாத்திருந்தான் இருக்கிறது. தெரியுமா எனக்கு இப்ப எப்படின்னு தெரியாது. பல காலங்களுக்கு முன்பதாக இந்தியாவிலே பலி கொடுப்பார்களா, பாவத்திற்கு பலி கொடுப்பார்கள் தெரியுமா, பிள்ளைகளை பலி கொடுப்பார்களாம் தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? ஏன் தெரியுமா? எப்படியாவது எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பாவம் எங்களை விட்டு அகன்று போகணும், எப்படியாவது எங்களுடைய குடும்பத்தில் சமாதானம் வரணும், பிரச்சனை நீங்கணும், காரியங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி பலியோ பலி. எப்படி நீங்க கனவுலையும் நினையாதீங்க, உங்கள் பாவம் உங்களை விட்டு நீங்கும் என்று சொல்லி. தேவன் ஒருவர் தான் உன் பாவத்திற்கு பரிகாரியாகிய கர்த்தராக இருக்கிறார். ரெண்டு பேதரு 2:2 திருப்பிக்கொண்டு, 2 பேதரு 2:2 பத்தொன்பதாவது வசனத்தை வாசிங்க.
நாங்களே கேட்டு அடிமைகளாயிருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே.
எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டு இருக்கிறானோ அவன் அதுக்கு நல்ல காரியத்தினாலே நீ ஜெயிக்கப்பட்டிருக்கிறாயா, இல்லாவிட்டால் அநியாயத்தினாலே ஜெயிக்கப்பட்டிருக்கிறாய், அக்கிரமத்தினாலே ஜெயிக்கப்பட்டிருக்கிறாயா, நல்ல காரியங்களாலே ஜெயிக்கப்பட்டிருக்கிறாயா, எதனாலே நீ ஜெயிக்கப்பட்டு இருக்கிறாய்? சில பேர் பொய் சொல்லுகிறதுனால ஜெயிக்கப்பட்டிருக்காங்க, சில பேர் உதாரணத்துக்கு சொல்றேன் களவெடுக்கிறதுனால ஜெயிக்கப்பட்டிருக்காங்க, ஒரு சிலர் குடிக்கிறதுனால ஜெயிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஒரு சிலர் மற்றவருக்கு ஏதாவது தீண்டு செய்கிறதுனால ஜெயிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஒரு சிலர் மற்றவர்கள் நல்லா வாழவே கூடாதுன்றதுனால ஜெயிக்கப்பட்டிருக்காங்க. இப்படியே எல்லாரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வண்ணத்திலே ஜெயிக்கப்பட்டிருக்காங்க. என்ன தெரியுமா, இதற்கு நீ அடிமையாயிருக்கிறாய். ஏசாயாவில் சொல்லப்படுகிறது, இருதயம் அது திருக்குள்ளது, அது கேடுள்ளது, இதுல இருக்கிற பாவங்கள் அதுல வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. ஆச்சரியமா ஆச்சரியம் தெரியுமா, இந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற காரியங்கள் எவராலும் பார்க்க முடியாது. எந்த பஞ்சர் கொண்டு வந்து அடிச்சாலும் இந்த இருதயத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை எவரும் எடுத்து பார்க்க முடியாது. ஆனா இந்த இருதயத்தில் இருக்கிற மாதிரி குப்பை இருக்கு இல்லையா, அது இந்த பூமியில நீங்க எங்கேயும் எடுக்க மாட்டீங்க. இந்த இருதயத்தில் இருக்கிற அழுக்கு இருக்கு இல்லையா, இது இந்த பூமியில நீங்க எங்கேயும் எடுக்க மாட்டீங்க. விளங்குதா, இங்கிருந்தான் வரும் இல்லையா, இங்கிருந்தான் வரும், எல்லாம் இங்கிருந்தான் வரும்.
தாங்களே கேட்டுக்கு அடிமையாயிருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டு இருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே.
எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கானோ அதற்கு அவன் அடிமையாயிருக்கிறான். எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கோமோ அதற்கு நாம் அடிமைகளாக இருக்கிறோம் இல்லையா. அடுத்தது வாசிங்க, மத்த 7:23 வாசிங்க. மத்த 7:23,
அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன்.
பாவிகளுக்கு பரலோகத்தில் இடமில்லைன்னு சொல்லி முதல்ல நான் சொன்னேன் இல்லையா. இதுல பெரிய ஒரு சம்பவம் ஒன்று இருக்கிறது, என்ன தெரியுமா, இங்க தேவனுக்கு முன்பாக அநேகர் போய் நின்று பரலோகத்துக்குள்ள போறதுக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார், உங்களை நான் அரியன் சொல்லி சொன்ன. ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா, அங்க போயிருந்து எல்லாரும் எப்படி இருந்தார்கள், பாவிகளாக இருந்தார்கள், பாவிகளாக இருந்தார்கள். இன்னைக்கு நல்ல சட்ட போடுறவன் எல்லாம் பரிசுத்தவான் சொல்லி கனவுலையும் நினையாதீங்க. ஓகே, நல்ல உடுப்பு போடுறவங்க எல்லாம் நல்லவர்கள் என்று சொல்லி நினையாதீங்க இல்லையா, படித்தவர்கள் எல்லாரும் நல்லவர்கள் என்று சொல்லி நினையாதிருங்கள் இல்லையா. ஏன் தெரியுமா, அன்றைக்கு இருந்த எல்லா நல்லவர்களும் தேவனிடத்திலே போனாங்க. அந்த எல்லா நல்லவர்களையும் ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு, உங்களை நான் அறியேன் என்று சொல்லி சொன்னார், உங்களை எனக்கு தெரியாது என்று சொல்லி சொன்னார். யார் சொன்னார், தெய்வம் சொன்னார். இந்த பூமியில இருக்கும் வரைக்கும் எப்படி தெரியுமா இருந்து வாழ்ந்தாங்க, உங்களை மாதிரி நல்ல உடுப்பு போட்டிருந்தாங்க, என்ன மாதிரி நல்ல உடுப்பு போட்டிருந்தாங்க, உங்களை மாதிரி நல்லா கதைச்சாங்க, என்ன மாதிரி நல்லா கதைச்சாங்க, உங்களை மாதிரி அண்ணா வாங்க போங்கண்டெல்லாம் கதைச்சாங்க. அவங்க எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு, உங்களை நான் அறியேன். ஏன் தெரியுமா, வெளியில நீங்க எல்லாம் நல்லா இருந்தீங்க, வெளியில நானும் நல்லா தான் இருந்தேன், இங்க இருக்கு பாருங்க உண்டு, அங்கதான் பிரச்சனை. வெளியில நீ எப்படி இருக்கிறாயோ அப்படி இங்கேயும் இரு, அப்பதான் உனக்கும் எனக்கும் பரலோகம். இல்லையோ, வெளிவாட்டி வெளிவாட்டி நமக்கு முக்கியமாக தோன்றுகிறது போல உள்வாழ்க்கை நமக்கு முக்கியமாக தோன்றுகிறது இல்லை. இன்னைக்கு யாராவது உள்ளக்கு இரு நல்லா இருக்கணும், அதுக்கு ஏதாவது செய்யணும் என்று சொல்லி யாராவது கதைக்கிறது நான் கேட்கறது கிடையாது. ஆனா வெளியில நல்லா இருக்கணும், உடுப்பு ஷூ எல்லாம் இருக்கணும், தலையெல்லாம் வடிவா இருக்கணும், கண்ணுக்கு எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி கதைக்கிறது பேசுகிறது உடுப்பு வாங்கிறது எல்லாம் கிட காது புளிக்க புளிக்க நாம கேட்டிருக்கோம். ஆனா உள்ளுக்கு என் வாழ்க்கை அப்படி இருக்குது, என் வாழ்க்கையில இப்படி ஒரு காரியம் இருக்குது, இதை விட்டு நான் வெளியே வரணும், இது என்னுடைய மனச்சாட்சிக்கு நல்லதா தெரியல, இது என் குடும்பத்துக்கு அது நல்லதில்லை, எல்லாமட்ட இது என் பிள்ளைகளுக்கு நல்லதில்லை என்று சொல்லி யாராவது கேட்கறதும் கிடையாது, அது குறித்து கதைக்கிறதும் கிடையாது. அது தமக்குள்ளே என்ன செய்கிறது, வைத்துக் கொள்ளுகிறது. அதுக்கெல்லாம் ஒரு நாள் வரும், அதுதான் அந்த நாள். அந்த நாளில் தேவன் என்ன தெரியுமா சொல்லுவாரு, உங்களை நான் அறியேன், உங்களை நான் அறியேன், உங்களை நான் அறிய. ஏன் ஆண்டவரை அறியன் என்று சொல்றேன், இப்படி இப்படி செய்தீங்க, இப்படி இப்படி செய்தீங்க, இப்படி இப்படி செய்தீங்க, அவரை கையை கொடுத்தீங்க உள்ளுக்கு வேற ஏதோ நினைச்சீங்க, அவங்கள வாங்கன்னு சொன்னீங்க ஆனா உள்ளத்துல ஏதோ நினைச்சீங்க, அவங்கள போங்கன்னு சொன்னீங்க அவங்க உள்ளத்துல ஏதோ நினைச்சீங்க. ஆண்டவர் சொன்னார், உங்களை நான் அறியேன், உங்களை நான் அறியேன். உன் வாழ்க்கை, உன்னுடைய ஓட்டம், உன்னுடைய பாவம் நிறுத்திக்கொள், நிறுத்திக்கொள், நிறுத்திக்கொள். அது எய்ச்சை போன்றது, அதுக்கு மருந்து கிடையாது, அதுக்கு இந்த பூமியில நீ மருந்து கண்டுபிடிக்கவும் மாட்டாய். அந்த மருந்து ஒரே ஒரு ஆட்சி தான் இருக்குது, அதான் தெய்வம், அதான் தெய்வம். இந்த பாவம் ஒரு காரியத்தை செய்கிறது, என்ன தெரியுமா, அநேக காரியங்களை தடை செய்து வைக்கிறது. உங்க பாவம், உங்க வாழ்க்கையிலே பாவம் இருக்கும் வரைக்கும் தேவன் எதுவும் செய்ய முடியாது, தேவனின் வாழ்க்கையில எதுவும் செய்ய முடியாது, நன்மைகளை கொண்டு முடியாது. ஏசாயா 59 அதிகாரம் 2 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 59:2.
உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாத படிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது.
மூன்று காரியம், ஒன்று பிரிக்கிறது, அவருடைய முகத்தை மறைக்கிறது, அவர் நன்மை செய்யாத படிக்கு அது என்ன செய்யுது, தடை செய்கிறது. தேவன் விரும்பினாலும் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கிறது. ஐயா, உன் வாழ்க்கையிலே உறட்சி, உன் வாழ்க்கையிலே பிரச்சனை, உன் வாழ்க்கையிலே நீ விரும்பாத காரியங்கள் உன்னை ஆளுகிறது. ஆனாலும் தேவன் எதுவும் உனக்கு செய்ய முடியாது. தேவனுக்கு விருப்பமில்லாத காரியம் உங்க வாழ்வில் இருக்கும் வரைக்கும் தேவனையும் உன்னையும் அது பொறுத்தித்தான் ஆகும், அது பொறுத்தித்தான் ஆகும். பாவம் உங்க வாழ்க்கையில இருக்கும் வரைக்கும் உன் வாழ்க்கை தேவனோடு இணைய முடியாது, இணைய முடியாது. அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறதா, மறைக்கிறதா? தேவனுடைய முகத்தை உனக்கு மறைச்சா நீ வாழாம இருக்கிறது தான் சரி. தேவன் தன்னுடைய முகத்தை மறைச்சா உன் வாழ்க்கை அமாவாசை போல் மாறிவிடும். தேவன் தன்னுடைய முகத்தை மறைத்தால் உன்னுடைய வாழ்வு வறண்டு போய்விடும். தேவன் நன்மை செய்யணுமா உன்னுடைய வாழ்க்கையில? தேவன் நன்மை செய்யணுமா உன் வாழ்க்கையில? இருக்கிற காரியங்களை எடுத்து வெளியே போ. ஒரு கப்பல் சூறா வழியிலே அது கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி நான் செய்யற காரியம் என்ன தெரியுமா? பாரமான சாமான்கள் எல்லாம் தூக்கி வெளியே போடுவாங்க. பாரமான காரியங்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? தூக்கி வெளியே போடுவாங்க. உன் வாழ்க்கையிலே உனக்கு பாரமா இருக்கிற காரியங்களை எடுத்து எரிந்து விடு. மத்தையிலே சொல்லப்படுகிறது என்ன தெரியுமா? அது எடுத்து வாசிங்க, 11:28, மத்தேயு 11:28. இதுல அப்படி நூலை வச்சிருங்க, அவர் எடுத்து வாசிக்கிட்டு. மத்தேயு 11:28.
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பிரச்சனை என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையில இருக்கிற பாரத்தை நீ எடுத்து வெளியே போடு. உன் வாழ்க்கையில இருக்கிற சங்கிரமான காரியங்களை நீ தேவனிடத்தில் எடுத்து விடு. அது கொடுக்கிற பொழுது உன் வாழ்க்கையில இளைப்பாறுதல் உண்டா? பாரத்தை வைத்துக் கொண்டு எப்படி இளைப்பாறுதலுக்கு நாம கடந்து செல்ல முடியும்? நம்முடைய இருதயம் முழுத்திலும் என்ன தாங்கிக் கொள்ள முடியல? ஆண்டவரே, செய்த காரியம் எல்லாம் கண்முன் நிக்குது. ஆண்டவரே, நித்திர கொள்ள முடியல. ஆண்டவர, கனவு கூட வந்து வெறுத்துது. ஆண்டவர, தூக்கி எறிந்து விடு, தேவனிடத்தில் கொடுத்து விடு, அவர் உனக்கு இளைப்பாறுதலை தருவார். இன்னைக்கு அநேக டாக்டர் போறாங்க, நித்திர வருதில்லை, எனக்கு நித்திர வருதில்லை, நித்திர வருதில்லை. ஏன் தெரியுமா வரல? ஏன் தெரியுமா வரல? உனக்குள்ள இருக்கிற காரியம் உன்னை நித்திர கொள்ள விடுதில்லை, விடுதில்லை, விடுதில்லை. தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து விடு, தூக்கி எறிந்து விடு. ஆண்டவரே, இதுதான் ஆண்டவரே என் வாழ்க்கையில இருக்கிற காரியம். இதுவரைக்கும் இருந்து என்னை கஷ்டப்படுத்தது இதுதான் ஆண்டவரே. சில பேருக்கு முதியோர் செய்த அநியாயங்கள் தெரியும், தெரிந்து என்ன செய்வாங்க தெரியுமா? அதை வெளிவிடுறதில்லை, அதை சொல்லுகிறதில்லை. சில பேருக்கு தெரியும், முந்தி முதியோர் அப்படி செய்திருக்காங்க, இப்படி அநியாயம் செய்தாங்க, இப்படி அக்கிரமம் செய்தாங்க, இங்கே அப்படி நடந்தது, இப்படி எல்லாம் செய்தவங்க என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஆனா சொல்லுகிறது இல்லை, சொல்லுகிறது இல்லை. இலங்கையில இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வேலைக்காரரை வச்சு சப்பு சப்புன்னு சப்புறது இல்லையா? வேலைக்காரரை வச்சு நடத்தக்கூடாத விதங்களை நடத்தி கொள்ளுகிறது. சில பேர் பிள்ளைகளை எடுத்து வளர்ப்பார்கள், நடத்தக்கூடாத விதங்களை நடத்துகிறது, பிள்ளைகளை போட்டு சப்பு சப்புன்னு சாப்பிடுறது. இதெல்லாம் சாபமாக மாறும், இதெல்லாம் சாபமாக குடும்பங்களில் வந்து விழுமை. ஐயா, நீ மட்டவன் புள்ளைய போட்டு கஷ்டப்படுத்தினா உன் புள்ள நல்லா இருக்கும் என்ன கனவா காண்றீங்க? எல்லாம் பாவமாய் மாறி வரும், பாவமாய் மாறி வரும். அது உன் புள்ளைய உன்னை பிடிக்காதலும் பரவாயில்ல, உன் புள்ளைய பிடிக்க வேண்டிய வேதம் சொல்லுகிறது. ஆனா பழமொழி மாதிரி கண்டுபிடி, என்ன ஊர் பிள்ளை ஊட்டி வளர்த்து உன் பிள்ளை தானாலும் அதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. தமிழர்களுக்கு தெரியாத பழமொழி எங்கே கிடைக்கும்? ஆனா மட்டும் பிள்ளைகள் நடத்திக்கொள்ள தெரியாது. பாரத்தை தேவன் மீது கொடுத்து விடு. அவர் முகத்தை, அவர் தன்னுடைய முகத்தை மறைப்பதற்கு முன்பதான், அவர் அவருடைய முகத்தை உன் மீது மறைத்து உனக்கு நன்மை செய்யாத படிக்கு தடையாயிருக்கிற காரியங்களை தூக்கி எறிந்து விடு. அது உன் வாழ்க்கைக்கு நன்மையை கொண்டு போறது கிடையாது, உன் வாழ்க்கையில் அது ஆசீர்வாதத்தை கொண்டு போறது கிடையாது. கெட்ட காரியங்கள் உன் வாழ்க்கைக்கும் உன் குடும்ப வாழ்க்கைக்கும் உன் சந்ததிக்கும் நன்மையை கொன்றதே கொன்றார். இந்த அறிவு உனக்கு இல்லைன்னு சொல்லிச்சுன்னா எங்கதான் போய் படிக்க போறீங்க? இந்த அறிவு இல்லைன்னு சொல்லிச்சுன்னா கெட்ட காரியம், கூடாத காரியம் உன் வாழ்க்கையிலே நன்மையை கொன்றார், நன்மையை கொன்றாது. உன் அக்கிரம காரியம் தேவனுக்கும் உனக்கும் முன்பாக பெருவினையை உருவாக்குகிறது. அவர் செவி கொடுக்க முடியல. இன்னைக்கு நாம் எல்லாம் போய் தேவனிடத்தில் கேட்கிறேன் இல்லையா, ஆண்டவரே இன்னைக்கு தெய்வ நம்பிக்கை இல்லாதவன் ஒருவனும் கிடையாது, எல்லாரும் தேவனை நம்புகிறார். அப்படித்தான் நம்ப இல்லைன்னு ஒரு கட்டம் வரும், அந்த கட்டத்தில் தேவனிடத்தில் போய்த்தான் ஆவாங்க. ஆனா தேவன் செவி கேட்க முடியல, நீ சொல்லுகிறதை தேவனால கேட்க முடியல. ஏன் தெரியுமா? பாவம், அநியாயம், அக்கிரமம் எல்லாம் அவரை கேட்க முடியாமல் பண்ணுகிறதா, கேட்க முடியாமல் பண்ணுகிறது. புலம்புவார்கள் இல்லையா, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, ஆண்டவருக்கு ஒன்றுமே கேட்குதில்லை. ஏன் தெரியுமா? உன் பாவம். நீங்க வெளிப்படத்தில் ஒரு இடத்துல சொல்லப்படு, நீங்க எந்த இடத்துல விழுந்தீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல எழும்பி நில்லுங்க. எங்க நீ பாவம் செய்தாயோ அந்த இடத்துக்கு திரும்பி வரணும். நீ எங்க தவறு செய்தாயோ அந்த இடத்துல வந்துருந்து, ஆண்டவரே இப்படி இப்படி நான் இந்த காரியத்தை செய்துட்டேன் என்று சொல்லும் வரைக்கும் அந்த சாபம் உன்னை விட்டு கடந்து போக, அது போக, அது போக. தேவனிடத்தில் சொல், ஆண்டவரே இப்படி இப்படி ஆண்டவர். பிரசங்கி 9வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். பிரசங்கி 9வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. பிரசங்கி 9வது அதிகாரம் 18வது வசனம். யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம், பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். பாவியாகிய ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். உனக்கு நன்மை செய்ய பலர் இருந்தாலும் உன்னுடைய பாவம் அவைகளை கெடுத்துவிடும். மற்றவர்கள் இவர்கள் நல்லா இருக்க வேண்டுமே என்று சொல்லி விரும்பினாலும் அந்த நன்மை உன்னுடைய வாழ்க்கையில வந்து அமராது. ஓட்ட பானையில தண்ணி ஊத்துற மாதிரி இருக்கு, அள்ளி அள்ளி இறங்க, அள்ளி அள்ளி இறங்க, அள்ளி அள்ளி இறங்க ஓடிக்கொண்டே இருக்குது, எங்க போகுது தெரியல. நீ பாவியா இருந்தால் தேவன் நன்மை செய்ய முடியாது, நீ பாவியா இருந்தால் தேவன் எதுவும் செய்ய முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதை மற்ற தேவனிடத்திலே சொல்லி விட்டுவி. உன்னுடைய வாழ்க்கையில யாரும் சொல்ல முடியாது, நான் பாவி இல்லை, எனக்கு பாவம் என்றாலே என்னென்று தெரியாது, எனக்கு இதெல்லாம் விளங்க இல்லை என்று சொல்லி சொல்லாதீங்க. வெளியில சத்தமா சொன்னீங்கன்னு சொன்னா மற்றவன் இல்லையா, பாவத்தை தெய்வத்திடத்துல சொல்லுங்க, சொல்லுங்க. நான் ஒரு தடவை எனக்கு தெரியல இதுலதான் சொன்னா இல்லாட்டா என்னும் வேறொரு செய்தி சொன்னாண்டு, இருதயத்துல பல அறைகள் இருக்கிறது, ரெண்டு வைங்க ஓகே, பல அறைகள் இருக்கிறது அங்கங்க அப்பப்போ அப்பப்போ அப்பப்போ, ஆனா ஒரு அறை மாத்திரம் இருக்கிறது. அந்த அறையில இருக்கிறதை நாம் யாருக்கும் சொல்லி இருக்கவே மாட்டோம். உயிர் நண்பர்கள் இருக்கிறார்கள், எல்லாரும் சொல்லுவாங்க, உயிர் நண்பனுக்கு எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் என்ன செய்வாங்க, உயிர் நண்பனுக்கு சொல்லியே ஆவாங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு, உயிர் நண்பனுக்கும் சொல்லாத காரியம் தனிப்பட்ட ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. உயிர் நண்பனுக்கும் சொல்லாத காரியம் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அவனுடைய உள்ளத்தில் இருக்கிறது என்பதை யாரும் மறக்க முடியாது. நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம், எல்லாவற்றால் சொல்லி கதைத்துக் கொள்ளுகிறோம், நாம் எல்லாம் சொல்லி விடுவோம். ஆனா உனக்கு நல்லா தெரியும், உன் இருதயத்தில் இருக்கிற அறைகள்ல ஒரு அறையில இருக்கிற காரியத்தை நீ யாருக்கும் சொல்லுங்க. தேவனிடத்தில் இந்த நாள் நீ சொல்லு, இல்லையோ அது உன் வாழ்க்கையிலே பாரமாகி உன் வாழ்க்கையை கெடுத்தது மாத்திரமல்ல, உன் சந்ததியை கெடுத்து, உன் சரித்திரத்தையே கெடுத்து, அது உன்னை ஆசீர்வாதமே இல்லாமல் மாத்திடு மாத்திடு. நாம நினைக்கிறோம், நாம எல்லாம் சொல்லிட்டோம், ஆண்டவரை எல்லாம் நாங்க சொல்லிட்டோம், நாங்க என்னுடைய உள்ளத்துல இருக்கிறது அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரிஞ்செல்லாம் எனக்கு தெரியும். ஒருத்தருக்கு நான் சொல்றேன், எனக்கும் ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் எல்லார்கிட்டும் கேட்டு பார்த்தேன், கழிச்சு பார்த்தாங்க, சொன்னாங்க யாருக்கும் சொல்ல முடியாத ஒரு காரியம் நம்முடைய உள்ளத்துல இருக்குதான், ஆனா அதை நாம சொல்ல மாட்டோம். எனக்கு தெரியும், எனக்கு ஒருத்தர் சொன்னா என்ன தெரியுமா, நான் சாகிற பொழுது நான் அதையும் என்னோடு கொண்டு சாக விரும்புறேன், அதை குறித்து என்னட்ட கேட்காது என்று சொல்லி சொன்னேன். நான் சொன்னேன், உனக்கு ஒரு சந்தர்ப்பம் வறுமையானால் அதை எனக்கு சொல்லு, நான் அதை விளங்கிக் கொள்ள விரும்புறேன்னு சொல்லி சொன்னேன். ஆகவே யாரும் சொல்லாதீங்க, என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது எல்லாவற்றையும் நான் சொல்லிட்டேன், மற்றவர்களுக்கு தெரியும், இல்லாட்டா தெய்வத்துக்கு தெரியும் என்று சொல்லி. தேவனிடத்திலே நீ இதுவரைக்கும் மறைத்து வைத்திருந்த காரியத்தை விட்டுக் கொடு, தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக. எரேமியா 5:25 வாசிங்க. எரேமியா 5:25
உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விளக்கி, உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை பெறாவிட்டாயிருக்கிறது.
உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விளக்கி, உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவிடாதிருக்கிறது. உங்கள் பாவம் தேவன் நன்மை செய்ய முடியாம இருக்கிறது. விரும்பினாலும் உங்களுக்கு நன்மை செய்ய முடியாது ஐயா. உன் வாழ்க்கையில நன்மை வேண்டுமா, ஆசீர்வாதம் வேண்டுமா, உன் வாழ்க்கை செழிக்கணுமா, எப்படி? கட்டளைகளை மீற முடியாது. தேவன் எழுதி கொடுத்த வார்த்தைகளை மீறி யாருக்கும் எதுவும் செய்ய முடியாது. தேவன் என்னை ஆசீர்வதிக்கணுமா, உன் பாவத்தை தேவனுக்கு வெளிப்படுத்து. எனக்கு வெளிப்படுத்தாதீங்க, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளிப்படுத்தாதீங்க, அதனால நஷ்டம் தான் உருவாகும். தெய்வத்துக்கு வெளிப்படுத்துங்க, தேவனோடு பேசுங்க. ஆண்டவரே, என் உள்ளத்துல இப்படி இப்படி காயம் ஆண்டவரே, இப்படி இப்படி இருக்கிறது ஆண்டவரே, இப்படி இப்படி நடந்துட்டு ஆண்டவரே, என்னால நித்திர கொள்ள முடியலையப்பா, உதவி செய்யுங்க. இத போய் பக்கத்துல எடுத்துட்டு சொன்ன வாழ்நாள் முழுத்துல நீ நித்திர கொள்ள மாட்டேன். தேவனிடத்துல சொல்லு, அவர் உனக்கு நித்திரையை தருவார். தேவனிடத்தில் சொல்லு, அவர் உனக்கு நித்திரையை தருவார். எசேக்கியா 18:20 வாசிங்க. எசேக்கியா 18:20 வாசிங்க. வாசிங்க.
பாவம் செய்கிற ஆத்மாவே சாவும், குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன்மையில்தான் இருக்கும், துன்மாக்கனுடைய துக்காமும் துன்மாக்கமும் அவன்மையில்தான் இருக்கும்.
இந்த வசனத்தை திருப்பம் இருக்க வாசிங்க.
பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும், குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன்மையில்தான் இருக்கும், துன்மாக்கனுடைய துன்மாக்கமும் அவன்மையில்தான் இருக்கும்.
21 வாசிங்க.
துன்மாக்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகள் எல்லாம் கை கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வானாகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை.
அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. இன்னைக்கு தர்மங்கள் நன்மைகள் எல்லாம் நல்லது, ஆனால் இந்த வார்த்தையின்படி நீ செய்த பாவத்திற்கு நீதான் பதில் கொடுக்கும். சில பேர் இன்றைக்கே தங்களுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும் என்று சின்ன சின்ன காரியங்களை செய்ய ஆரம்பிப்பான். என் பிள்ளைகளுக்கு அப்படி ஒன்று நடக்கக்கூடாது. ஒன்று சொல்லவா, உங்க பிள்ளைகள் அநியாயம் செய்தா உங்க பிள்ளைகள் தேவனுக்கு முன்பாக நின்றுதான் ஆகணும். இதுதான் அங்கே இன்றைக்கு இதுல சொல்லப்பட்டது. தகப்பன் செய்தது தகப்பனுக்குத்தான், பிள்ளை செய்தது பிள்ளைக்குத்தான், நீ செய்தது நீ, நான் செய்தது நான், இதுல இருந்து மாற்றம் கிடைக்கவே கிடையாது இல்லையா? இதுல எந்தவித மாற்றமே கிடையாது. அது எல்லாவற்றையும் விட ஒரு காரியம் என்ன தெரியுமா? பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஐயா மரணம் என்றா எந்த வீர பாண்டிக்கும் பயந்தா. ஆனா கதைக்க விடுங்க, வெளுத்து வாங்குவாங்க. மரணம் நீ பாவம் செய்தேன்னு சொல்லிச்சுன்னா மரணம் உனக்கு நிச்சயம். மரணம் உனக்கு நிச்சயம். ஆகவே உன் பாவத்தை விட்டுவி. உன் பாவ வாழ்க்கையில் இருந்து உன் வாழ்க்கையை திருப்பிக்கொள். நீ இதுவரைக்கும் செய்த காரியங்களை நிறுத்திவிடு. நிறுத்தலன்னு சொல்லிச்சுன்னா நீ மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறாய். உன்னுடைய ஆத்மாவை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறாய். நீ நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. இந்த ஓட்டத்தை யாராலும் மாற்றவும் முடியாது. நீ உன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடும் வரைக்கும் பாவம் உன்னை நரகத்திலே கொண்டு போய் விட்டுவிடும். பாவம் எரிகிற அக்கினிக்குண்டு இரையாக்கிவிடும். அதில் இருந்து மாற்றிக்கொள். ஐயா நான் ஒன்றும் புதிதாக போதிக்கவில்லை, நான் ஒன்றும் புதிதாக சொல்லவும் இல்லை. உலகத்தில் போதிக்கப்படுகிற வார்த்தைகளோடு இணைக்கப்பட்ட வார்த்தைகளாக நான் பேசுறேன். நீ பாவம் செய்தா நீ பரலோகம் போக முடியாது. நீ பாவம் செய்தா உன்னுடைய ஆத்துமா சாகும். நீ பாவம் செய்தா நரகத்துக்கு நீ கடந்து செல்லுகிறது தான் உண்மை. இதை விட வேறு வழியே கிடையாது. இது ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? 21வது வசனம் சொல்லுகிறது, நீ உன் பாவத்தை அறிக்கை செய்து தேவனிடத்திலே திரும்புகிற பொழுது, தெய்வத்திடத்திலே திரும்புகிற பொழுது தேவன் உன்னை காப்பாற்றுவார். தேவன் உன்னை மரணத்தில் இருந்து நிப்பாட்டுவார். அதுல இருந்து விடுதலை தருவார். பாவத்தில் இருந்து உனக்கு விடுதலை தர ஒரே ஒருவர் இருப்பார் என்று சொல்லிச்சுனால் அதுதான் தெய்வம். அவர்தான் ஆண்டவர், அவர்தான் இரட்சகர். அவர் அதற்காகவே வந்தார் இல்லையா? ஆகவே இந்த நாளில் இந்த பாட்டு வார்த்தைகளை நான் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இந்த வார்த்தைகளை தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோசனமானது எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் ஓட்டி வண்ணமாக ஓட்டாதீங்க. இந்த வாழ்க்கை இன்றையோடு நிக்கட்டுக்கு, இன்றையோடு இது நிக்கட்டுக்கு. தேவனோடு உறவை திரும்ப ஏற்படுத்திக் கொள்ளுங்க. உன்னோட வாழ்க்கையிலே பாவம் இருக்கும் வரைக்கும் தேவன் வாழ்க்கையில எதுவும் செய்ய முடியாது. தேவன் எதையும் நடத்தவும் முடியாது. தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா.